إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வெகு நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹினுடைய மிகப்பெரிய ஒரு உதவியின் காரணமாக அகில இலங்கை ரீதியிலான ஒரு வாலிபர் ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நாம் கூட்டியிருக்கின்றோம். இதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் அல்லாஹினுடைய சிந்தனையை விட்டும் தூரமாகி உலகிலே மூழ்கி இருக்கக்கூடிய வாலிபர்களை சரியான இஸ்லாமிய சிந்தனையின்பால், படைத்த அல்லாஹுவை நினைக்கக்கூடிய சரியான ஒரு சிந்தனையின்பால் அவர்களை கொண்டு வர வேண்டும். ஈருலகிலும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹினுடைய தீனை சரியாக அவர்கள் உள்வாங்கி தங்களுடைய மனதிலே எடுத்து பின்பற்றுவதோடு இன்னும் சில மனிதர்களுக்கு அதனை அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய உத்தமமான மனிதர்களாக வாலிபர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்ற தூய்மையான ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த கூட்டத்தை முடித்து நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய தீன் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சிறப்பானதொரு மாற்றம் ஏற்பட்டு எங்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளிலும் நல்லதொரு செயல்பாடுகளாக அதனை நாங்கள் அமைத்து இந்த தீனின் பிரகாரம் நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு வாலிபர்களும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்காகத்தான் மரணம் என்ற ஒரு தலைப்பையும், அதே போன்று இந்த உலக வாழ்க்கை மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பற்றியும் ஒரு தலைப்பை இட்டு, உலகத்தினுடைய இந்த ஏமாற்றத்திலிருந்து வாலிபர்கள் கலந்து வந்து அல்லாஹினுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய மரணத்தை பற்றியும் மன்னரை பற்றியும் அவர்கள் உணர்ந்து இந்த தீனில் பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பையும் ஏற்பாடு செய்தோம். எனவே இந்த ஆரம்ப உரையிலே உங்களுக்கு சொல்லப்பட்டது, அதே போன்று இந்தியாவைச் சேர்ந்த சகோதரர் அப்துல் கனி என்ற சகோதரர்களும் சொல்லி காட்டினார்கள், இந்த இஸ்லாம் இருக்கிறதே, இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறதே, இது எங்களுடைய மனதிலே அது புகுந்து எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை அது கொண்டு வர வேண்டும். இதற்கு உதாரணம் அருமை தோழர்களுடைய வரலாறு, அவர்களுடைய செயல்பாடுகள், குடியிலும் போதையிலும் விபச்சாரத்திலும் இன்னும் பல அநாகரிகங்களும் மூழ்கி கிடந்த அந்த இளைஞர்களையும் அந்த சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கொடுத்து அவர்களை மாற்றினார்கள் என்றால், அவர்களுக்கு வேதத்தினுடைய வரிகளை கொடுத்தும், அவர்களுக்கு வஹியை கொடுத்தும், அல்லாஹ்வினுடைய உபதேசத்தை கொடுத்தும், அவர்களுடைய உபதேசத்தை கொடுத்தும் தான் மாற்றினார்களே ஒழிய, அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து இந்த உலக துன்யாக்களிலே அவர்களை மூழ்க வைத்து அவர்களை மாற்றவில்லை. பெரும் பெரும் வசதி படைத்தவர்களெல்லாம் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்ததன் பிறகு அவர்கள் எந்த வசதியும் இல்லாதவர்களாக மாறினாலும் இந்த இஸ்லாத்தை விட்டு கலரக்கூடிய அவர்களுடைய நிலைமை இல்லை. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த சஹாபாக்களுடைய உலக நிலைமை மோசமாகிக் கொண்டே சென்றது. இதற்கு அருமையான உதாரணத்தை சகோதரர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம், சாதாரண ஒரு மனிதர் அல்ல அவர், பெரிய ஒரு குடும்பம், பெரிய ஒரு வசதியான ஒரு குடும்பம், அவர்களை என்ன செய்தாலும் தட்டி கேட்பதற்கு யாருக்கும் முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குடும்பத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வசதியை பற்றி கேட்க வைக்கவில்லை. ஒரே ஒரு உதாரணம், அவர்கள் பூசக்கூடிய நறுமணத்தினுடைய பெருமதி, அவர்கள் அதனை பூசிவிட்டு தெருவிலே சென்றால் பல மணித்தியாலங்கள் அந்த வாசம் நிற்கக்கூடிய அளவுக்கு, பெருமதியான வாசத்தை பூசக்கூடிய அளவுக்கு வசதி படைத்த ஒரு சஹாபி. இப்படிப்பட்ட அந்த சஹாபியை கடைசியிலே ஓட்டாண்டியாக மாற்றியது இந்த இஸ்லாம். ஆனால் இஸ்லாம் எப்படி மாற்றிவிட்டது என்பதற்காக இந்த இஸ்லாத்தை விட்டு விரண்டோடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த இஸ்லாத்திற்காக சேவையாற்றியவர்கள் அந்த நபித்தோழர். என்ன பெரிய ஒரு தியாகம்! தாயின் மீது கடுமையான ஒரு அன்பு வைத்திருந்தார்கள். அவர்களுடைய தாய் என்றால் அவர்களுக்கு உயிர் என்றாலும் அவருடைய தாய் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கடுமையான எதிர்ப்பு. அப்படி இருந்தும் அந்த தாய்க்கு தெரியாமல் இந்த இஸ்லாத்தை ஏற்று, இந்த இஸ்லாத்தை பின்பற்றி ஒரு கட்டத்திலே தன்னுடைய தாய்க்கு தெரிய வந்ததும் அந்த தாயும் பணிவான முறையிலே இந்த இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறார்கள், உன்னுடைய இந்த மடத்தனமான மார்க்கத்துக்கு நான் வரமாட்டேன் என்று அவருடைய தாய் சொன்ன நேரத்தில், நீ எனக்கு தேவையில்லை, இஸ்லாம் எனக்கு வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபிகளிலே முதலாம் அவர் இவர்கள் யார்? இளைஞர், வயோதிபர் அல்ல சகோதரர்களே, இளைஞர். ஒரு வாலிபராக அவர்கள் இருந்தார்கள். ஒரு ஹிஜ்ரத்தை செய்தார்கள், அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். முதலாவது மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கின்ற அளவுக்கு குர்ஆன் ஓதுகின்ற விஷயத்திலும் மார்க்க அறிவு விஷயத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார். சென்று இந்த இஸ்லாத்தை போதித்தார்கள். எந்த அளவு என்றால் பத்ர் யுத்தத்திலே போராடினார்கள். கொடி, இஸ்லாமிய கொடி அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. உஹத் யுத்தத்திலே போராடினார்கள். இஸ்லாமிய கொடி அவர்களுடைய கையிலே கொடுக்கப்படுகின்ற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வாலிபராக அவர்கள் இருந்தார்கள். மரணத்தின் போது அவர்களுடைய நிலைமை பார்த்தீர்களா? மரணிக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு வசதி படைத்த குடும்பம், பெரிய அளவிலான ஒரு வசதியில் இருந்தவர்கள், மிக பெருமதியான நறுமணத்தை பூசியவர்கள், மரணிக்கின்ற போது என்ன நிலைமை பார்த்தீர்களா சகோதரர்களே? அவர்களுக்கு ஒரே ஒரு ஆடை, ஒரே ஒரு ஆடை. அந்த ஒரு ஆடையை கொண்டு அவர்களுடைய தலையை போர்த்தினால் அவர்களுடைய கால் வழியாகிறது. அவர்களை முழுமையாக கூட மூட முடியாத அளவுக்கு அந்த ஆடை சிறிய ஒரு ஆடையாக இருந்தது. இருப்படும் ஒன்று, அந்த ஒன்று கூட உருப்படி இல்லை. அப்படி அவர்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். இதனால்தான் ஹப்பா ரலியல்லான் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே அந்த தோழரை ஞாபகப்படுத்தி அழுகின்றார். ஏனென்றால் இஸ்லாத்திற்கு பிறகு ஒரு நல்ல காலம் வருகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக போராடி ஜிஹாது செய்து கனிமத்துகள் கிடைத்து பல வசதி அடைகின்றார்கள். அப்படி ஒரு காலம் இந்த இஸ்லாத்திற்கு வருகின்றது. அந்த வசதியை பார்த்ததன் பிறகு ஹப்பா ரலியல்லான் அவர்கள் இந்த முஸ்அபு பின் உமைர் ரலியல்லான் அவர்களை நினைத்து அழுகின்றார்கள். எங்களிடையே ஒரு சில தோழர்கள் இருந்தார்கள். அந்த தோழர்கள் எப்படியானவர்கள் என்றால், எந்த ஒன்றையும் அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்து இழந்தார்களே ஒழிய அவர்கள் அடைந்தது ஒன்றுமில்லை. அப்படி அவர்கள் சிரமப்பட்டதை பார்த்து அழுதார்கள். ஏன் சவர்களே, எங்களால் மனது வைத்தால் ஏன் முடியாது? இந்த உலகத்தினுடைய பல சூழல்கள் எங்களை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வை நாங்கள் நினைப்பதற்கு நேரம் ஒதுக்கினால், அல்லாஹ்வினுடைய உபதேசங்களை கேட்பதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்கினால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை கேட்பதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கினால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்குரிய வழியை எங்களுடைய உள்ளத்தினூடாக திறந்து தருவான். அதற்கான முயற்சி எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அந்த முயற்சி இல்லாமல் ஈமான் வரவில்லை, தொழ முடியவில்லை, ஒழுங்காக தொழ முடியவில்லை என்று கை சேதப்பட்டு வேலை கிடையாது. அதற்கான முயற்சி எங்களிடத்தில் வேண்டும். என்ன முயற்சி செய்கிறோம் நாங்கள்? எதை நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம்? வந்திருந்த இந்த இந்திய சகோதரர்களை பாருங்கள், எவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியிலே அந்த வருவதற்கு கூட பணம் இல்லாத ஒரு கட்டத்திலே அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த இஸ்லாத்தை அடைவதற்காக தேசம் விட்டு தேசம் வந்தார்களே. நாங்கள் இந்த ஊரில் இருந்து கொண்டு இந்த நாட்டில் இருந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை அடைவதற்காக நாங்கள் என்ன தியாகம் செய்தோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் நீ என்ன செய்தாய் இந்த இஸ்லாத்திற்கு என்று கேட்கின்ற பொழுது பதில் கொடுக்க முடியாது. அதற்குரிய பதில் எங்களிடத்தில் இல்லை, கொடுத்துவிட மாட்டோம். அந்த பதிலுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு தியாகத்தை இந்த இஸ்லாத்திற்காக செய்தேன், இந்த இஸ்லாத்தை தேடுவதற்காக இப்படி நான் சிரமப்பட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டுவதற்கு எங்களிடத்திலே ஒரு உதாரணம் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லையே. இருப்பதை நாசமாக்கியதற்கு பல உதாரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரையும் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த இஸ்லாம் வளர வேண்டும். இந்த பெருமதியான இந்த மார்க்கம் எங்களுடைய கையிலே தரப்பட்டிருக்கிறது, பாதுகாக்க வேண்டும். அதனை எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய கையிலே முன்மாதிரியாக இருந்து நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய முதுகெலும்பை கொடுத்து நாங்கள் பயன் பெற வேண்டும், பயன் கொடுக்க வேண்டும். எங்களுடைய உடலாலும் உயிராலும் அதே போன்று எங்களுடைய செல்வத்தாலும் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த இஸ்லாம் நல்ல முறையிலே மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுவதற்கும் நாங்கள் முயற்சி செய்யாத வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கணக்கு கொடுக்க முடியாது. இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த இஸ்லாம் இல்லாத ஒரு காலம், இஸ்லாத்தை பற்றி மக்கள் நினைக்காத ஒரு காலம், ஒரு பெரும் அரசன் வந்து இருந்து கொண்டு நான் தான் கடவுள், என்னை நீங்கள் வணங்குங்கள், என்னை தவிர வேறு யாரும் உங்களுக்கு வணங்குவதற்கு கிடையாது என்று அந்த அரசன் தன்னுடைய இருமாப்போடு அவன் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்திலே யார் ஒன்று சேர்கிறார்கள் தெரியுமா? வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று சேரவில்லை, ஒன்று சேர்ந்தார்கள் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா. அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக, அந்த அரசனை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்தவர்கள் யார் தெரியுமா சகோதரர்களே? வாலிபர்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் வாலிபர்கள், அவர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். நாங்கள் வஸிதனாஹும் ஹுதா, அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்து விட்டால், அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய பொறுப்புகளை சாட்டிவிட்டால், அல்லாஹுக்காக வேண்டி இந்த சமூகத்திலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் துணிந்து விட்டால், அல்லாஹு தஆலா அந்த எண்ணங்களையும் அதற்கான உதவிகளையும் அதிகப்படுத்தி கொடுப்பானே ஒழிய ஒரு நாளும் குறைத்து கொடுக்க மாட்டான். நீங்கள் என்னை நோக்கி நடந்து வருவீர்களானால் உங்களை நோக்கி நான் ஓடி வருவேன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா. அப்படி அல்லாஹு தஆலா ஒரு அடியான் எப்பொழுது தன்னை நோக்கி வருவான் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு அடியான் எப்பொழுது தன்னுடைய தௌபாவை என்னிடத்திலே செய்வான் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு தொலைந்த ஒட்டகத்தை ஒரு மனிதன் அடைகின்ற பொழுது என்ன ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கின்றதோ அதே போன்று ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அது அடைந்தவுடன் அல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைகின்றான், அவனுக்காக உதவி செய்வதற்கு காத்திருக்கின்றான். எங்களுடைய மனது இடம் கொடுப்பதில்லை, எங்களுடைய உலகம் எங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை, இந்த நவீன கலாச்சாரம் எங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை, இந்த உலகத்திலே உள்ள ஒரு சில இன்பங்கள் எங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. அந்த இன்பங்கள் எல்லாம் மரணம் என்று ஒன்று வந்துவிடுமாக இருந்தால் அது எப்படியும் வரலாம். யாருக்கு இன்ன வயது என்று குறித்து கொடுக்கப்படவில்லை, யாருக்காவது குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் இத்தனை வயசு வரைக்கும் வாழுவேன், யாருக்கும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும், தன்னுடைய மரணம் எப்பொழுது வரும், நான் எப்பொழுது என்னுடைய இந்த உலக முடிவை அடைவேன், அது திடீரென்று வருமா, நோயின் மூலமாக வருமா, கேன்சர் மூலமாக வருமா, என்ன விபத்தின் மூலமாக வருமா, எப்படி என்னுடைய மரணம் இருக்கிறதோ, அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடி இருக்கின்றானோ அதற்கிடையிலே என்னை நான் திருத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பானாக இருந்தால் அந்த தௌபாவினுடைய வாசல் திறந்துதான் இருக்கிறது, தாராளமாக திறந்திருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அந்த வாலிபர்கள் முயற்சி செய்கிறார்கள், அந்த அரசனுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ கடவுள் அல்ல என்ற ஒரு சத்தத்தை அவர்கள் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்கள் அங்கு கொண்டு வந்தார்கள். ரப்புனா ரப்பு சமாவாத் வல் அர்த், எங்களுடைய ரப்பு அவன் இந்த வானங்களின் ரப்பு, எங்களுடைய ரப்பு இந்த பூமியினுடைய ரப்பு. லன் நதுவ மின் தூனிஹி அஹதா, அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். அப்படி நாங்கள் அழைப்போமாக இருந்தால் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் சததா, அது அல்லாத அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு கடவுளை நாங்கள் அழைப்போமாக இருந்தால் பெரும் ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை நாங்கள் சொன்னவர்களாவோம் என்று அவர்கள் சொல்லி அந்த அரசர்களை எதிர்க்கிறார்கள். எதிர்த்தால் சும்மா இருக்க முடியுமா? சுகமாக இருந்தவர்கள், சந்தோஷமாக இருந்தவர்கள், குடும்பங்களோடு இருந்தவர்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டியவன் என்ற குரல் கொடுத்ததன் காரணமாக மிரட்டப்படுகிறார்கள். கடைசியில் அவர்களால் இருக்க முடியவில்லை, அவர்களால் அந்த சோதனையை தாங்க முடியவில்லை, அந்த நாட்டிலே இருந்து கொண்டு அந்த தீனை அவர்களால் பின்பற்ற முடியவில்லை. என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு குகையை நோக்கி செல்கின்றார். ஒரு மலையடி வாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு குகையை நோக்கி சென்று நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எந்த அரசனையும் வணங்கக்கூடாது என்று குரல் கொடுத்து அதிலே அவர்கள் முடியாமல் போன நேரத்தில் தங்களுடைய முழு வாழ்க்கையும் திறந்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி ஒரு உண்மையான வாலிபர்களாக வாழ்ந்து வர்ணித்தார்கள். இவர்கள் யார்? வாலிபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை தோழர்கள் இளம் வயதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கும் போது அவர்களுக்கு வயது 15 கூட இருக்காது. அதிலிருந்து இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாத்திலே வாழ்ந்து அதற்காக போராடினார்களா இல்லையா? பத்ர் யுத்தத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், இதனை நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகின்றேன். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திலே வரிசையாக நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது தங்களுடைய வலது பக்கமும் பார்க்கிறார்கள், இடது பக்கமும் பார்க்கிறார்கள், இரண்டு அதாவது இளம் வயதினர்கள். இவர்கள் யோசிக்கிறார்கள், ரெண்டு சிறுவர்கள் இருக்கிறார்கள், இளம் வயதினர், இவர்களுக்கு யுத்தத்தை பற்றி நன்றாக தெரியாது, எனவே எனக்கு பக்கத்திலே ஒரு பலமான இரண்டு பேர் இருந்தால்தானே நான் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும், இவர்கள் நிற்கிறார்களே என்னுடைய நிலைமை என்னவோ என அவர்கள் யோசிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் புகாரியிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப கொஞ்ச நேரத்திலே ஒரு இளைஞர் வருகிறார், வந்து சொல்கிறார், யா அம்மி என்னுடைய சாச்சாவே அரிணி அபாஜகன், எனக்கு கொஞ்சம் அபூஜகனை காட்டித்தாருங்க. அபூஜகன் யார்? குறைசிகளிலேயே இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்று சொன்னார்கள் அபூஜஹலை பற்றி. இந்த இளைஞர்கள் வந்து யாரை கேட்கிறார்கள் என்றால் ஒரு மலையை கேட்கிறார்கள், அபூஜஹலை கொஞ்சம் காட்டுங்கள். அந்த இளைஞர் ஒருவர் வந்து எப்படி கேட்கிறார் என்றால் மற்ற தோழருக்கு தெரியாமல் கேட்கிறார், சகோதரரே எனக்கு கொஞ்சம் அபூஜகளை காட்டுங்கள், என்னுடைய நோக்கம் ஒன்று, நான் அவனை கொல்ல வேண்டும் அல்லது அவனால் நான் கொல்லப்பட வேண்டும், ஷஹீதாக வேண்டும், இது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். உடனே அந்த நபித்தோழர் காட்டிவிடுகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய அடுத்த வாலிபர் வருகின்றார். இவருக்கு தெரியாமல் வந்து அவர் சொல்லுகின்றார், சகோதரரே என்னை கொஞ்சம் அபூஜகளை காட்டுங்கள், என்னுடைய நோக்கம் ஒன்று, நான் அவரை கொலை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அவரால் நான் கொலை செய்யப்பட வேண்டும். எப்படி ஒரு நோக்கம் என்று பாருங்கள். வாழ்க்கையை யோசித்தார்களா? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் சிந்தித்தார்களா? ஒன்று, நான் அவரை கொல்ல வேண்டும், அல்லது அவனால் நான் கொல்லப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள் என்றால், இரண்டு இளைஞர்கள் போட்டிக்கு போட்டியாக அவர்கள் சிந்திக்கின்றார்கள் என்றால், எப்படியான ஒரு போட்டி என்பதை பாருங்கள். உடனே அவருக்கும் அபூஜகலை காட்டுகின்றார். காட்டிவிட்டு இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், நான் நேரத்தோடு நினைத்தேன், இந்த இரண்டு இளைஞர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கதி என்னவாகுமோ என்று நான் யோசித்தேன், இப்பொழுது மீண்டும் நான் எப்படி யோசித்தேன் என்றால், நல்ல ஆட்கள் தான் எனக்கு சமீபத்திலே இருக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். பிறகு அபூஜகலை காட்டினார்கள். அந்த இரண்டு பேரும் சென்று அபூஜகலை கொலை செய்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இவன் கொலை செய்யப்பட்டவுடன், அபூஜகல் கொலை செய்யப்பட்டவுடன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு போராட்டம், எந்த அளவு இந்த தீனுக்காக அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள், எந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீன் வளர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வினுடைய இந்த தீன் வளர வேண்டும் என்பதற்காக அவர்களோடு தோளோடு தோல் நின்று போராடி இருக்கிறார்கள், எந்த அளவு அவர்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்நாள்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், தாங்கள் செய்து கொண்டிருந்த எவ்வளவோ உலக இன்பங்களை எல்லாம் துறந்தார்களே, எதற்காக? ஏதாவது அவர்களுக்கு லாபம் கிடைத்ததா? உயிர்தான் போனதே ஒழிய என்ன லாபத்தை அவர்கள் அடைந்தார்கள்? என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், மறுமையிலே நாங்கள் சுவனம் அடைந்து கொள்ளலாம். ஒருவர் ஈட்டங்கனி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பற்றி ஞாபகப்படுத்துகின்றார்கள். சுவர்க்கத்தை ஞாபகப்படுத்தப்பட்டவுடன் அதனை அறிந்த அந்த சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, நான் மரணித்து விட்டால் சுவர்க்கம் தானே? உடனே சொன்னார், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் சுவர்க்கத்தை தவிர வேறென்றும் கிடையாது. என்ன செய்தார்கள்? தன்னுடைய கையிலே தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த ஈட்டங்கனிகளை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஷஹீதாக்கப்பட்டார்களே. என்ன நோக்கம்? அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்க விளக்கங்களை விட பூரணமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் மிக அழகான முறையிலும் உங்களுக்கும் எங்களுக்கும் விளங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுக்காக வேண்டி அதனை துஷ்பிரயோகம் செய்து மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கூனி குறுகி நின்று விடாதீர்கள். அல்லாஹு தாலா உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எத்தனையோ சினிமா படங்களை புதிது புதிதாக வருகின்ற போதெல்லாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு நடிகையும் புதிது புதிதாக சினிமாக்கள் நடக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து ஒருவருக்கொருவர் இந்த போன்களின் மூலமாக ஷேர் செய்து நாங்கள் பார்க்கின்றோம். மரணித்து விட்டால் எப்படி பார்ப்பீர்கள்? உங்களுடைய கண்ணை மூடிவிட்டால் அந்த படங்களை பார்ப்பது யார்? கொஞ்சமாவது சிந்திக்க கூடாதா? சிந்தித்தால் உணர்ந்து கொள்ளலாம். தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது பெரிய ஒன்றல்ல. ஒரு மனிதனுக்கு திடீரென்று ஒரு நோய் வந்துவிட்டால், ஒரு நரம்பு சுருங்கிவிட்டால், அவனுடைய இரத்தத்திலே ஒரு கிருமி போய்விட்டால், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி போய்விட்டால் என்ன ஆகிறது என்பதை பாருங்கள். இந்த உலகத்திலே முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வளங்களையும் அவன் தந்த அருள்களையும் பாவித்துக் கொண்டு அவனை ஒரு நிமிடம் கூட நினைப்பதற்கு தயார் இல்லாமல், ஒரு நிமிடம் கூட அவனுக்கு ஒதுக்குவதற்கு தயார் இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கலாம். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். படைத்தவனை நினையுங்கள். படைத்தவனை விட்டுவிட்டு இந்த உலகத்திலோ நாளை மறுமையிலோ எங்கும் நீங்கள் தப்பிவிட முடியாது. உங்களை இரும்பு கரத்தால் அவன் பிடிப்பான். பிடிக்கின்ற பொழுது உங்களால் தப்பி ஓட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஐநல் மஃபர், எங்கே நான் விரண்டோடுவது என்று கேட்கின்ற போது இடம் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் பால் ஒதுங்குங்கள். அவனுடைய உபதேசத்தை கேளுங்கள். தொழுகை சரியாக நிறைவேற்றுங்கள். முஸ்லிம்களோடு தொடர்புகளை வையுங்கள். ஈமானை கூட்டக்கூடிய அம்சங்களிலே ஈடுபடுங்கள். இதுதான் வெற்றி, இதுதான் சத்தியம். இதை தவிர ஒரு இன்ச்சு கூட புறமுது காட்டி சென்று விடாதீர்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தீனுக்காக நாங்கள் என்ன அர்ப்பணிக்கிறோம்? ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். எந்தளவு எங்களுடைய இந்த தீன் விஷயத்திலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுடைய திருமணத்தை பற்றி சொன்னார். நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகின்றான். ஒரு பெண் தன்னுடைய அழகுக்காகவும், அதே போன்று அவளுடைய பரம்பரைக்காகவும், அதே போன்று அவளுடைய சொத்துக்காகவும், வலி தீனிகா அவளுடைய மார்க்கத்துக்காகவும் திருமணம் செய்யப்படுகின்றான். ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வானாக இருந்தால் இந்த நான்கு நோக்கங்களிலே ஒன்றுதான் இருக்கும். ஒன்று அழகு, இன்னொன்று பரம்பரை நல்ல குடும்பம், இன்னொன்று நல்ல சொத்து வசதி வாய்ப்பு இருக்கிறது, இன்னொன்று தீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? ஃபல் ஃபர் பிதாதி தீன் தரிபத்தியதாக, உன்னுடைய கை நாசமாகட்டும், தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய இளைஞர்களுடைய போக்குகள் என்ன? தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள், தன்னுடைய அழகுகளையும் அலங்காரங்களையும் காட்டி செல்லக்கூடிய பெண்ணை பார்க்கிறார்கள், அவளை தேர்ந்தெடுப்பதற்கு அவளுக்கு பின்னால் செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். தாங்கள் பெயரம் சொல்லுகின்ற போது ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள், அவளை அடைய வேண்டும், அவளை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களே. எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம்? தீனை தேர்ந்தெடு என்று சொன்னார்களே, எங்கே அந்த உபதேசம் எங்களிடத்திலே வேலை செய்கிறது? உலகத்திலே அழகை காட்டிக்கொண்டும், தன்னுடைய அழகை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டும், மற்றவர்களோடு சர்வசாதாரணமாக இழித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் தெரிவு செய்கின்றீர்களே, உங்களோடு இருக்கின்றார்களே உங்களுடைய சகோதரிகள், இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய முழுமையான மானத்தையும் முழுமையான அழகையும் எந்த ஒரு அலங்காரத்தையும் வெளிக்காட்ட முடியாமல் தங்களுக்கு ஆசை இருந்தும் அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி இந்த தீனுக்காக அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒரு துணை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட அந்த சகோதரிகளுக்காக ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு உங்களுக்கு தேவையில்லையா? அதை பற்றி ஒரு அக்கறை உங்களுக்கு வருவதில்லையா? உலகத்தினுடைய அழகை பார்க்கிறார்கள். உலகத்தினுடைய அழகு ஒரு வருடம் இரண்டு வருடம் அதோடு முடிந்து விடுகிறது, அதனால அதனுடைய வாழ்க்கை முடிந்து வருகிறது. தீனை பொறுத்தவரையில் அது காலாகாலம் இருக்கக்கூடியது. இந்த உலகத்தோடும் அது பயணிக்கும், அதே போன்று மறுமையிலும் அந்த தீன் தான் எங்களுக்கு கை கொடுக்க இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு இளைஞனும் இந்த சத்தியத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் கங்கணம் கட்டிக்கொள்ளுங்கள். என்னுடைய திருமணம் என்று ஒன்று நடப்பதாக இருந்தால், நான் ஒரு திருமண பந்தத்திலே நுழைவதாக இருந்தால், இந்த சத்தியத்திலே இந்த சத்தியத்தில் தியாகங்களுக்கு மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில், பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிமான ஒரு சகோதரியை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். வேறு எந்த ஒரு பெண்ணையும் நான் நாடி செல்ல மாட்டேன். அது எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் சொத்துடையவளாக அவள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய பரம்பரையிலே அவள் இருந்தாலும் சரி, அவளுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். என்னுடைய தீன் சகோதரிக்காக நான் முன்னுரிமை கொடுப்பேன், என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்ற ஒரு கங்கணத்தை இன்று நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இளைஞருக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும். இதே போன்று இந்த தீனுடைய பல விஷயங்கள் இருக்கின்றன, சொல்லுவதற்கு நேரமில்லை. போதைவஸ்திலே மூழ்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு விதமான போதைகளை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்கள், அதே போன்று அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்புகள் எல்லாம் ஏதோ அவர்களுடையது என்று நினைத்துக் கொண்டு தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேளுகணத்திலே தப்ப முடியுமா? என்ன நினைக்கிறீர்கள், மறுமை என்று ஒன்று இல்லையா? அல்லது கேளுகணக்கு கேட்பதற்கு அல்லாஹ் என்று ஒருவன் இல்லையா? ஏன் இப்படி சிந்திக்க வேண்டும். லா தரரா வலா திரார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றை செய்வதாக இருந்தால் அது எனக்கும் தீங்கு வரக்கூடாது, இன்ன பிற மனிதர்களுக்கும் தீங்கு வரக்கூடாது. அப்படியான விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த போதை வஸ்து பாவனைகளால் எவ்வளவு தீங்குகள், ஒரு மனிதனுடைய உடம்புக்கு எவ்வளவு பாதிப்புகள், இதன் காரணமாக எவ்வளவு மரணங்கள் நிகழ்கின்றன என்று இந்த உலக சுகாதார நிறுவனங்களால் சொல்லப்படுகின்றன. இதையெல்லாம் கேட்டு தெரிந்தும் எங்களுடைய பணங்களை வீணாக்கி நோய்களை தேடி அதிலே மரணித்து விட்டால் நாளை அல்லாஹு தஆலா உன்னுடைய உயிரை பற்றியும் உன்னுடைய உடம்பை பற்றியும் உன்னுடைய செல்வங்களை பற்றியும் கேள்வி கேட்டால் என்ன பதில் இருக்கிறது உன்னிடத்தில்? அந்த பதிலை சொல்லுவதற்கு அல்லாஹு தஆலா பாதுகாக்கவில்லை. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை கொடுக்கக்கூடிய அது ஒவ்வொன்றும் ஹராம். கலீலுஹு வ கசீருஹு, அது குறைந்ததாக இருந்தாலும் சரி கூடியதாக இருந்தாலும் சரி. அலை மறுமை நாளில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கேள்வி சன்னிதானத்தில் இருந்து அவனுடைய கால் நகராது, அவன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய சொத்தை பற்றி எப்படி அதனை சம்பாதித்தான் எப்படி அதனை செலவழித்தான் என்று கேள்வி கணக்கிற்கு சரியான பதில் கொடுக்காமல் அவனால் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த பதிலை கொடுப்பதற்கு நாங்கள் தயாரா? அந்த பதில் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பல உபதேசங்களை செய்தார்கள், பல விஷயங்கள் இருக்கின்றன, நேரம் போய்விட்டது. அவைகளையெல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும். முக்கியமாக தாடி விஷயம் இருக்கிறது, எவ்வளவோ பொடுபோக்குகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தாடி விஷயத்திலே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விதமான கட்டளையை கொட்டார்கள். வஃபிரு, அவ்ஃபு, அர்ஹு, தாடியை தொங்க விடுங்கள், வளர விடுங்கள், பூரணமாக விடுங்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி விடாதீர்கள், மாறு செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உபதேசங்களை செய்தும் அல்லாஹ்வுடைய பல உபதேசங்கள் எங்களுக்கு வந்தும் எங்களால் அது காதுக்கு எடுப்பதே இல்லை. என்ன இருக்கிறது? அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை கொடுத்தார்கள், நாங்கள் இந்த தாடி மயிர்களை கொடுப்பதற்கு தயாரில்லை என்றால் எங்களுடைய ஈமானுடைய நிலைமை என்ன? இந்த ஈமானை கொண்டா நாளை சுவனத்திற்குள்ளே நாங்கள் நுழைய காத்திருக்கிறோம், நுழைந்து விடலாமா எங்களால்? பகல் கனவு காணாதீர்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதே போன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம், அழகிய நட்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், கெட்ட நட்புகளை விட்டும் தூரமாகுங்கள். அல்லது அந்த கெட்ட நட்பை திருத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அதை திருத்துவதற்குரிய முயற்சியை நீங்கள் செய்யுங்கள். கெட்ட நட்போடு தொடர்ந்து இருக்காதீர்கள், சூழல் ஒரு மனுஷனை அழித்துவிடும், நாசமாக்கிவிடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கெட்ட நண்பனோடு சேருவதற்கு உதாரணம் அதாவது கொல்லம் பட்டதை கருகாமையில் இருப்பது என்றால், என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த கெட்ட நட்பினுடைய ஒரு சுவாசம், அதனுடைய ஒரு மூச்சு காற்று எங்களுக்கு வந்துவிடலாம். அதனால் ஒரு சில வேளை எங்களுடைய வாழ்க்கையே வீணாகி போகலாம். எந்த காரணத்தை கொண்டும் கெட்ட நட்புகளை வைத்துக் கொள்ளாதீர்கள், நல்ல நட்புகளை பேணுங்கள். ஒரு சந்தேகம் வரும், நல்ல நட்பு எது, கெட்ட நட்பு எது? நல்ல நட்போடு சேருவதென்றால் எப்படி நான் சேருவது? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அவல் முஃமினூனா, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு நண்பர்களாக இருப்பார்கள். எப்படி நண்பர்களானார்கள், எப்படி அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள்? நல்ல உதவி சொத்து சுகங்கள் மூலம் கொடுத்துக் கொள்கிறார்கள், அதே போன்று ஒருவர் ஒருவரை அங்கிங்கு கூட்டிச் செல்கிறார்கள். இது அல்ல. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், இவர்களுடைய அழகிய நட்புக்கு என்ன விஷயம்? ஏன் இது அழகிய நட்பாக கொள்ளப்படுகிறது? நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே ஏவிக்கொள்வார்கள். வா குழப்போம், வா நல்ல விஷயங்களை செய்வோம். பள்ளியிலே புரோகிராம் நடக்கிறது, இளைஞர் கூட்டம் நடக்கிறது, வா அதிலே கலந்து கொள்வோம் என்று அவனை அழைக்கக்கூடிய நல்ல ஒரு நட்பு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று தீமையை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு நட்பு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இதை குடித்து விடாதே, இதை பாவிக்காதே, இது ஹராம், இது திட்ட தெளிவான ஹராம். அல்லாஹு தஆலா உன்னை தண்டிப்பான். தயவு செய்து இந்த பாவத்தை மட்டும் நீ செய்து விடாதே, நீ செய்து விட்டால் நான் உன்னோடு இருக்க மாட்டேன், உன்னுடைய நட்பு முடிந்து விட்டது என்று தடுக்கக்கூடிய, போராடி தடுக்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கு மத்தியிலே வர வேண்டும். இதுதான் நல்ல நட்பு. இந்த நட்பை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும்.
ஒருவருக்கொருவர் நல்லதை சொல்ல வேண்டும், தொழுகை கலைக்க வேண்டும், ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளின் அவர்களை தூண்ட வேண்டும். ஒரு சகோதரருக்கு சுகமில்லையா, அவரை சென்று பார்க்க வேண்டும், அவரை ஞாபகம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் மன்னரைகளை சந்திக்க செல்ல வேண்டும், மறுமையினாலே ஞாபகப்படுத்தும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான நல்ல விஷயங்களை தூண்ட வேண்டும். நல்ல விஷயம் சரி, கெட்ட நட்பு என்றால் என்ன, அதனை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, அதனையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும், அவர்கள் சிலர் சிலருக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால், தீமையான விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே வைக்கொள்வார்கள். ஒருவன் சிகரெட் குடிக்கவில்லையா, ஒரு இழுவை இழுத்து பார், சரியா வரும், பழகிடலாம், தலை சுத்துது, அது ஒரு நாள் இரு நாள் எல்லாம் விஷயம் முடிந்துவிடும் என்று அவனுக்கு தூண்டக்கூடிய நட்பு இருக்கிறது. கெட்ட நட்பு, முனாபிக்கனமான நட்பு. அல்லாஹுத்தாலா என்ன சொல்கின்றான், வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத், அவர்களிலே சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால், யஅமுரூனல் முன்கர், தீமையை ஏவுவார்கள், வயன்ஹவுனானில் மாரூஃப், நல்ல விஷயங்களுக்கு அவர்கள் தடுப்பு தடுத்துக் கொள்வார்கள். ஒரு கூட்டம் நடக்கிறது, மார்க்கத்தை பற்றி சொல்லப் போகிறார்கள், எப்போ போனாலும் இதைத்தானே சொல்லப் போகிறார்கள், நாம கேட்காதையா சொல்லப் போகிறார்கள், என்ன கிடைக்கிறது அங்கு போய் இருப்பதால் என்ன கிடைக்கிறது, வானா அங்கு அங்கு செல்லலாம் இங்கு செல்லலாம் என்று தீமையான காரியங்களுக்கு தூண்டுகோலாகவும் நன்மையான காரியங்களுக்கு தடுப்பாகவும் இருப்பார்கள். யார் என்றால் இவர்கள் முனாஃபிகூன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் நரகத்தின் ஆக அடித்தட்டுக்கு அவர்கள் செல்லுவார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே நல்ல நட்புகளை எங்களுக்கு மத்தியிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நட்புகளால், பரஸ்பர எங்களுடைய சகோதரத்துவங்களால் ஒரு நன்மைக்கு தூண்டுகோலாகவும் ஒரு தீமைக்கு தடுப்பாகவும் தடுப்பு சுவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான விசுவாசம், இதுதான் உண்மையான நட்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பல இளைஞர்கள், பல வாலிபர்கள் இந்த கூட்டங்களுக்கு அவர்கள் சமூகம் தராமல் இருக்கலாம். ஒவ்வொரு நண்பருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்கும் தெரியும், தன்னுடைய எந்த நண்பன் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை, எந்த நண்பன் இந்த நல்ல உபதேசத்தை கேட்பதற்காக இந்த இடத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை என்பது ஒவ்வொரு இளைஞனுக்கும் தெரியும். எனவே ஒவ்வொரு இளைஞரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய எங்களுடைய வாலிபர் கூட்டத்தில் தான் ஒருவரை அல்லது இருவரை, தன்னுடைய நட்போடு இருக்கக்கூடிய இன்னும் பல சகோதரர்களை எப்படியாவது அழைத்து கொண்டு இந்த சத்தியத்தோடு தோளோடு தோல் நிற்பதற்கு, இதற்கு ஒரு உரமாக இருப்பதற்கு, இது வளர்ப்பதற்கு, அவர்களுடைய அந்த நட்பின் மூலமாக, அந்த சகோதரத்துவத்தின் மூலமாக ஒவ்வொரு இளைஞரும் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பல விஷயங்களை குறித்தேன், என்றாலும் நேரம் போய்விட்டது. சில ஆலோசனைகளை இந்த தீனுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த ஆலோசனைகளை உள்மனதால் சரியாக, சரியான சிந்தனையோடு, ஏதோ இந்த இடத்திலே மட்டும் இது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக நினைக்காமல், வாழ்க்கையை விட மிக முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து நல்ல பல ஆலோசனைகளை சொல்லி, அந்த ஆலோசனைகளின் பிரகாரம் செயலாற்றக்கூடிய நல்லதொரு தன்மையோடு அந்த ஆலோசனைகளை கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருடைய தீனுடைய வாழ்க்கையும் பிரகாசமானதாக ஆக்கி வைக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மனோபாவத்தை தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ்.